சென்ற முறை நான் சிவஞான போதம் குறித்து ஒரு சிந்தனை வகுப்பு பார்த்து வந்தோம். சிவஞான போதத்திலே 12 சூத்திரங்களை மட்டும்தான் நாம் சிந்தித்திருக்கின்றோம். உள்ளே அதிகரணங்கள் இருக்கின்றன, அவற்றில் தடை விடைகளோடு நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு கிடைத்த அந்த காலத்திலே சூத்திரங்களை மட்டும்தான் சிந்திக்க முடிந்தது. இப்பொழுது நாம் உண்மை விளக்கம் என்ற நூல் குறித்து சிந்திக்க போகின்றோம். இந்த நூலில் உள்ள அனைத்து பாடல்களையுமே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு 10-15 நாட்கள் ஒதுக்கி சிந்திப்பதற்கு, முழுமையாக சிந்திப்பதற்கு ஏற்ற நூல். மேலும் இது வந்து தொடக்க நிலையிலே உள்ளவர்கள் சிந்திப்பதற்கு மிக மிக உதவி செய்கின்ற நூல். உண்மை விளக்கமும் சரி, திருவருள் பயனும் சரி, சைவ சித்தாந்தம் என்றால் என்ன, நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு கூட நிறைய பயன் தரக்கூடிய நூல். ஆனால் அதே சமயம் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் இந்த இவற்றையெல்லாம் படித்து அப்புறம் சிவஞான போதம் சித்தியார் எல்லாம் பெரிய பெரிய சாத்திரங்கள் எல்லாம் படித்து முடித்த பிறகு மீண்டும் உண்மை விளக்கத்தை படித்தால் நமக்கு பல புதிய செய்திகள், புதிய சிந்தனைகள் கிடைக்கும். என்றால் இதெல்லாம் அருளாளர்கள், ஞானிகள், அந்த அனுபூதிமான்கள், சிவானுபவத்தை பெற்றவர்கள் இயற்றியுள்ள நூல். அவற்றை சிந்தித்து சிந்தித்து சிவபெருமானோடு நாம் நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு திருவருளும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த முறையிலே இந்த உண்மை விளக்கத்தை நாம் திருவருளாலே குருவர்களாலே முழுமையாக சிந்திக்க இருக்கின்றோம். இதிலே முதல்ல விநாயக பெருமான் மீது பாடப்பெற்ற அந்த காப்புச் செயலோடு சேர்த்து 54 பாடல்கள் இருக்கின்றன. நூல் குறித்த பாடல்கள் 53, இந்த விநாயக பெருமான் காப்பு செயலும் சேர்த்துக் கொண்டால் 54 பாடல்கள் இருக்கின்றன. எல்லாம் 4 அடிகளை கொண்ட வெண்பாக்கள். இதிலே பலரும் ஏற்கனவே உண்மை விளக்கம் எல்லாம் கேட்டிருக்கலாம். ஆக நானும் பிற வகுப்புகளிலே உண்மை விளக்கம் குறித்து பேசியிருக்கலாம். இருந்தாலும் அது எத்தனை முறை சிந்தித்தாலும் அது நம்ம சிந்தனையை வளப்படுத்தும் முறையிலே நம்முடைய மற்ற சித்தாந்த சாத்திரங்கள் எப்படி அந்த சிறப்போடு விளங்குகின்றனவோ அவற்றைப் போலவே தான் உண்மை விளக்கமும் விளங்குகின்றது. இந்த உண்மை விளக்கத்தை பற்றி சொல்லும்போது அதன் ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டும். இதனை ஏற்றியருடைய ஆசிரியர், அவருடைய திருநாமம் மிகச் சிறப்பானது, மனவாசகன் கடந்தார் என்பது. மனவாசகன் கடந்தார், நம்முடைய ஆசிரியருடைய பெயர்களை பார்த்தாலே அது ஒரு காரண பெயராக அமைந்து பொருத்தமான பெயராக அமைந்து, மெய்கண்டார் என்பது எவ்வளவு சிறப்பான பெயர். அது போலவே மனவாசகன் கடந்தார், மனம், அப்புறம் வாசகம் என்பது வாக்கு, மனம் வாக்கு இரண்டையும் கடந்தவர், அது சிவபெருமானுக்குரிய திருநாமம் என்பது நமக்கு கேட்டவுடனே நமக்கு புரியும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று சொல்லி பெரிய புராணம் சொல்கின்றது. ஆக உணர்தல், ஓதுதல், ஓதுதல் அது வாக்கின் மூலமாக செய்யப்படுவது, உணர்தல் மனதின் மூலமாக செய்யப்படுவது. ஆக உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் என்பதனால் மனம் வாக்குகளுக்கு சிவபெருமான் அப்பாற்பட்டவர் என்ற கருத்து பெரிய புராணம் முதல் பாடலின் முதலடியிலே உணர்த்தப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த மனவாசகன் கடந்தான் என்ற இந்த பெயர் சிவபெருமானுக்கு திருவாசகத்திலேயும் குறிப்பிடப்படுகின்றது. திருவாசகத்திலே எனை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகன் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி என்று சொல்லி ஒரு பாடல். அதுல சிவபெருமானை மனவாசகன் கடந்தான் என்று மாணிக்கவாச சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். ஆக அந்த சிவபெருமானுடைய அந்த திருநாமம் இங்கு ஆசிரியருக்கு வாய்த்திருப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக உள்ளது. இந்த ஆசிரியருடைய திருநாமம், அவர் திருவதிகை திருத்தலத்தை சேர்ந்தவர், திருவதிகை மனவாசகன் கடந்தார். இப்பொழுது அது பன்ருட்டி என்ற ஊருக்கு அருகிலே உள்ளது. அப்பர் பெருமான் அங்குதான் திலகவதியார் அவர்கள் திருத்தொண்டுகளை நிறைய செய்து தம்முடைய தம்பியாராகிய மருள்நீக்கியார் மீண்டும் சைவத்திற்கு வர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெருமானிடத்திலே முன்வைத்து மீண்டும் மருள்நீக்கியார் சைவத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த திருத்தலம். அங்குதான் நமக்கு மருள்நீக்கியார் சமயாச்சாரியராக நமக்கு கிடைத்தார். அந்த திருத்தலத்து பெருமானை தொழுது வலம் வந்து வீழ்ந்து வணங்கி எழுகின்றார். உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெறுகின்றார். பெரிய புராணத்தில் சொல்றார், உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு. ஏன்னா அது கல்வியினால் வருவது கிடையாது, அது ஒரு உணர்வு. அருட்பதிகங்கள் பாடக்கூடிய ஒரு உணர்வை பெற்றார். எப்படி 3 வயதிலே ஞானசம்பந்த பெருமான் சீர்காழி தோணியப்பர் குளத்தங்கரையிலே அந்த அருள் உணர்வை பெற்றாரோ, அதுபோல மருள்நீக்கியாரும் அந்த அருள் உணர்வை பெற்றார் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தலம் அந்த திருத்தலம் திருவதிகை. அங்குதான் அவர் பாடிய அந்த முதற் படிகமே நமக்கு உருவானது. கூற்றாயினவார் விளக்ககிரி தம்முடைய வயிற்று வலி பொறுக்க முடியாமல் அதை தீர்க்கும் பொருட்டு சுவாமியை பிரார்த்தித்தார் என்று மேலெழுந்த வாரியாக நாவுக்கரசின் வரலாற்றை கேட்டால் நமக்கு தெரியும், நமக்கு அப்படி ஒரு கருத்து தோன்றும். ஆனா பெரிய புராணத்தில் பார்த்தால் உலகேரின் துயரம் நீங்கும்படியாக அவர் பாடினார். போற்றால் உலகேரின் வருந்துயரம் போமாறு எதிர்நின்று புகன்றனரால் என்பார் சேர்க்கிறார். 7 உலகங்களுக்கும், இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, நாம சிந்திப்பதெல்லாம் இந்த உலக அமைதிதான் இல்லையா. ஆனா அவர் 7 உலகங்களும் துயரம் நீங்கும் பொருட்டு அந்த பதிகத்தை பாடினார். தமக்குரிய துயரத்துக்கு மட்டுமன்று இந்த உயர்ந்த செய்திகள் எல்லாம் உயர்ந்த ஒரு நூல்களை பார்க்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். பெரிய புராணத்துல என்ன அந்த படிகத்தை பார்க்கும் போது துடக்கி முடக்கியுடன் தன்னுடைய வழியை மட்டும்தான் சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா சேக்கலா பெருமான் நமக்கு சொல்கின்ற உலகேனின் வரும் துயரம் போமாறு எது நின்று புகன்றன அப்படி அவர் படிகம் பாடி அசரீதி மூலமாக அந்த பெருமான் அவருக்கு திருநாவுக்கரசு என்ற அந்த சிறப்பு திருநாவம் கிடைப்பதற்கும் இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்த தலம் இந்த திருவதிகை. அங்கு இந்த அற்புதங்களை எல்லாம் அறிந்து அந்த தலத்தை மிதிப்பதற்கு அஞ்சி அதன் எல்லையிலே சித்தவட மடத்திலேயே தங்கிவிட்டார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி தங்கிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எம்பெருமான் ஒரு முதிய அந்தனர் இடத்திலே வந்து விளையாட்டாக செய்வது போல் திருவடி தீட்சை செய்யப்பெற்ற அந்த பெரிய அற்புதம் நடந்த தலமும் அந்த தலம். இப்படிப்பட்ட அருமை பெருமைகளுக்கெல்லாம் உரிய இந்த திருவதிகை திருத்தலம் இருக்கின்றதே, அதுதான் இந்த ஆசிரியருடைய திருத்தலம். ஆக இந்த ஆசிரியருடைய திருநாமம் மனவாசகம் கடந்தார் என்பது அவருடைய ஊரானது திருவதிகை. இந்த இரண்டு செய்திகள் மட்டுமே ஆசிரியர் குறித்து நம்மால் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. மற்றபடி ஆசிரியர் குறித்த வரலாற்று குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆக ஆனாலும் அவருடைய திருவாக்குகள் என்றென்றும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒளிவிளக்காக மெய்கண்டார் வகுத்தருடைய அந்த செம்மறியிலே அதனை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் வாழ்விலே மேலும் மேலும் முன்னேற்றம் காண்பதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அவர் தந்துள்ள நூலானது திருவருளாவே நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு சுருக்கமான, ஒரு அருமையான, தெளிவான, அற்புதமான ஒரு சைவ சித்தாந்த சாத்திரத்தை அவர் செய்துள்ளார், அது நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அளவிற்கு நாம் திருவருளுக்கும் குருவர்களுக்கும் பெரிதும் நன்றி பாராட்டக்கூடிய நிலையிலே இருக்கின்றோம். அந்த உண்மை விளக்கமானது 4 அடி வெண்பாக்களால் ஆனது. ஆக வெண்பாக்களால் கருத்துக்களை சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் மிகவும் மனதிலே பதியக்கூடிய வண்ணம், உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய வண்ணம், அதிலும் அதற்கு சொல்லக்கூடிய உரிய பெரியவர்கள் சொல்லும் பொழுது அதற்குரிய சிறப்பு இன்னும் அதிகமாகின்றது. உலகையெல்லாம் கவர்ந்து ஆட்கொண்டு வருகின்ற திருக்குறளும் வெண்பாக்களால் ஆன நூல்தான். அது 2 அடி வெண்பாக்கள், உண்மை விளக்கம் 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆகிய முதலிலே ஆசிரியர் விநாயக பெருமானுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றார். சிவஞான கோதத்திலும் ஒரு பாடல் பார்த்தோம், கல்லார் நிலமலை வில்லார் அருளிய கொல்லாரினை மலர் நல்லார் முனைவரே பாடல். அது மாதிரிதான் இங்க உண்மை விளக்கத்திலே ஆசிரியர் விநாயக வணக்கம் என்று சொல்கின்றார். அதை காப்புச்செய்யுள் என்று சொல்வார்கள். இந்த நூல் இடையூறு இல்லாமல் இனிதாக முடிவதற்கும் இந்த நூல் வந்து காலகாலத்துக்கு நின்று நிலவுவதற்கும் அதற்காக சொல்லப்படுகின்ற பாடல் ஆகையினாலே காப்புச்செய்யுள் சொல்வார்கள். அந்த பாடலை மிக அருமையாக இனிய ஓசை நயத்தோடு ஒரு சிறந்த கருத்தை சொல்ல வேண்டும், அதை இனிமையாக சொல்ல வேண்டும். கருத்துக்களை கேட்ட மாத்திரத்திலே சிலர் வாங்கிக் கொள்வார்கள், சிலரால் வாங்கிக் கொள்ள முடியாது, சரி ஏதோ அரிய கருத்து போலன்னு சொல்லி விட்டுவிட்டு சென்று விடலாம். அப்படி செல்ல விடாமல் எல்லாரையும் ஈர்ப்பதற்கு முதல்ல அந்த ஓசை நயம் அவசியம். அந்த ஓசை நயத்தோடு சொல்லும்போது ரொம்ப இனிமையா இருக்கிறத கேட்பதற்கு இதுல என்ன விஷயம் சொல்லி இருக்குது, அதை நாம ஈடுபட்டு கேட்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். ஆக தமிழுக்குரிய சிறப்புன்னு சொல்லும் போது பழைய உரையாசிரியர் பேராசிரியர் இருக்கின்ற பேராசிரியர் யாரும் தான் குழந்தைக்கு பேர் வைப்பார்களா என்பது சிந்திக்க வேண்டியது. ஆகவே ஒரு இயற்பெயர் அவருக்கு இருந்திருக்க வேண்டும், அவருடைய புலமை சிறப்பு கருதி பேராசிரியர் என்ற சிறப்பு பெயர் அவருக்கு வழங்கி இருக்க வேண்டும். அந்த சிறப்பு பெயரை நிலைத்து விட்டது இயற்பெயருடன் தெரியல. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் அவர் தொல்காப்பியத்துக்கு அருமையான உரை எழுதியிருக்கின்றார். சில பகுதிகள் தான் கிடைத்துள்ளன. அதுல சொல்லுவார், ஒரு செய்யுள் வெண்பாவா ஆசிரியப்பாவா இதை கண்டுபிடிங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு மேல எழுதியிருக்கணும் சார் என்ற கேட்ட சொல்ல பாட்டுக்கு மேல எழுதியிருக்குதா காட்டுங்க வாசி சொல்றேன், அது விசேஷம் இல்லை. அல்லது பாடல வாசி பார்த்தா மேல கொஞ்சம் அந்த அமைப்பை பார்த்தா அடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம் சார் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, தூரத்துல ஒருத்தர் அந்த பாட்டை சொல்லிட்டு இருக்கணும், அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் கூட நமக்கு தெளிவாக கேட்க வேண்டியது இல்லை, ஓரளவு கேட்டா போதும், சொற்களின் பொருள் புரியுகின்ற அளவுக்கு சொற்கள் தெளிவாக கேட்கணும்ன்றது இல்லை, ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்ற அளவுக்கு கேட்டால் போதும், அந்த அப்படி கேட்டதை வைத்தே அது என்னவா என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ஓசை வளமும் சிறப்பும் உடையது நம்முடைய தமிழ் மொழி என்ற உண்மையினை அங்கே தொல்காப்பிய உரையிலே பேராசிரியர் அவர்கள் சொல்கின்றார் என்று சொன்னால் அப்ப அந்த தமிழின் இனிமே நாம என்னென்று போற்றுவது.